நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்ல மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சருப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வளமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை பார்க்கும் சத்சங்கமாக அமைகின்றது பாபாஜியின் அருளினால். வளமை போல் நாங்கள் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை பார்க்கும் போது முதல் வகுப்பில் படித்ததை சிறிதளவு மீட்டல் செய்து உங்களை தயார் நிலைக்கு இந்த வகுப்பில் படிக்கும் விஷயத்தை அறிவு திறனை எடுப்பதற்கு அழைத்து செல்வேன். அதேபோல் நாங்கள் இப்போது வித்யா தத்துவத்தில் இருக்கின்றோம். கடைசி வகுப்பில் அராக தத்துவம் என்ற தத்துவத்தை பார்த்தோம். அதை பற்றி சிறிய மீட்டல் செய்து இன்றைய புது விடயத்திற்குள் செல்வோம். போன வகுப்பில் அராக தத்துவத்தை பார்த்தோம். அது வித்யா தத்துவத்தில் இருக்கும் ஏழு தத்துவங்களில் ஒன்று. அதற்குரிய பொருள் இச்சை, ஓ விருப்பம். இந்த அராக தத்துவம் எதிலிருந்து தோன்றுகின்றது என்று பார்த்தோம். அது வித்தை தத்துவத்தில் இருந்து தோன்றுகின்றது. மாயையில் இருந்து கலை, வித்தை, அராகம், சாரி காலம் நியதி தோன்றி கலை, வித்தை, அராகம் தோன்றுகின்றது. அதைத் தொடர்ந்து புருட தத்துவம் தோன்றுகின்றது என்று பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த அராக தத்துவத்தில் மிகவும் முக்கியமான தத்துவமாக எங்களுடைய உலகியல் வாழ்க்கைக்கு மாத்திரமல்லாது எங்களுடைய செயல்முறைகளை செய்வதற்கும் இந்த தத்துவம் மிகவும் முக்கியம் வாய்ந்தது. ஏனென்றால் இதுதான் இச்சை விருப்பத்தை கொடுப்பது. இது வித்யா தத்துவத்தில் அசுத்த மாயையில் இருக்கின்றது. இந்த இச்சை ஆன்மாவுக்கு பொது இயல்பாக எப்பவுமே இருக்கும். இந்த இச்சையிலிருந்துதான் ஆன்ம தத்துவத்தில் இருக்கும் புத்தி தத்துவத்தில் உள்ள அராகம் தொழிற்படத் தொடங்குகின்றது. அந்த அராகம்தான் ஆன்மாவை நுகரும் பொருட்களில் இச்சையை, விருப்பு வெறுப்பை ஏற்படுத்துகின்றது. ஆகவே அராகம் ரெண்டு இடங்களில் இருக்கின்றது. ஒன்று வித்யா தத்துவத்தில், அது பொதுவாகவே ஆன்மாவுக்குரியது. ஆனால் ஆன்ம தத்துவத்தில் இருக்கும் அராகம், ஆன்ம தத்துவத்தில் உள்ள புத்தி தத்துவத்துக்குள் இருக்கும் அராகம் ஆன்மா ஆன்மா பொருட்கள் மீது விருப்பு வெறுப்பை செய்வதற்குரிய தத்துவமாக இருக்கின்றது. ஆகவே அந்த ராகத்தை நாங்கள் சிறப்பு இயல்பு கொண்ட ராகமாகவும், அராக தத்துவத்திலிருந்து வருவதை பொது இயல்பு கொண்ட ராகம் என்றும் கடந்த வகுப்பில் அதை பார்த்தோம். இந்த அராக தத்துவம் மிகவும் முக்கியமானது என்று சொல்லியிருக்கின்றோம். ஆகவே இந்த அராக தத்துவம் எப்போது ஆன்மாவை விட்டு நீங்கும் என்று ஒரு கேள்வியை போன முறை கேட்டு அதற்கு பதில் கண்டோம். எப்போ உங்களுக்கு ஞான தீட்சை கிடைத்து எங்களுடைய சுத்தி, ஆன்ம சுத்தி கிடைக்கின்றதோ அந்த நேரம் புத்தி தத்துவத்தில் இருக்கும் அராகம் செயலிழந்து விடும். ஆனால் பொது அராகம் எப்பவுமே ஆன்மாவுடன் தான் இருக்கும். அதை நீங்கள் மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அதற்குரிய காரணம் என்னவென்றால், அராகம் என்றால் இச்சை. எங்களுக்கு அராகம் முழுவதுமாகவே நின்றுவிட்டதென்றால் நாங்கள் எப்படி இறைவனை சுகிப்பது, எப்படி பேரானந்தத்தை அடைவது? ஆணவ மலத்து பிடியிலிருந்து விடுபட்டாலும் பேரானந்தம் அடையும் வரையும் எங்களுக்கு இந்த விருப்ப, அதாவது இந்த இச்சை தேவை ஆன்மாவுக்கு. மலத்தை நீக்கிவிட்டாலும் இச்சை எப்பவுமே தேவை. அது எதை நோக்கி இருக்கின்றது? சிவன், சிவராகம் என்று சொல்வார்கள். அந்த சிவராகத்தை நோக்கி இருக்கின்றது. ஆகவேதான் இந்த அராக தத்துவம் மிகவும் முக்கியமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையில் தனு கரண புவன போகங்களில் கிடைக்கப்பட்ட எல்லா மாயா பொருட்கள், 24 தத்துவங்கள், இதை வைத்து நாங்கள் பொருட்களை நுகர்கின்றோம். நாங்கள் அந்த நுகர்வோன் தன்மையை வித்யா தத்துவத்திலிருந்து பெறுகின்றோம். அதை பற்றி பார்க்கப் போகின்றோம் என்று இன்றைய புது வகுப்பில். ஆனால் ஆன்ம தத்துவத்திற்குள் வந்துதான் அந்த பொருள்களை நுகர்கின்றோம். ஆகவே அந்த பொருள்களை நாங்கள் நுகரும் போது, அந்த பொருட்களை நாங்கள் நுகரும் போது, அந்த பொருட்களை நுகர்வதற்குத்தான் இந்த புத்தி தத்துவத்தில் இருக்கும் அராகம் எங்களுக்கு உதவி செய்கின்றது மாயையில். ஆகவேதான் இந்த அராக தத்துவம் மிகவும் முக்கியமானது என்று போன வகுப்பில் பார்த்தோம். இந்த அராக தத்துவம்தான் எங்களை பொருட்கள் மீது விருப்பு வெறுப்பை கொடுப்பதால் நாங்கள் இந்த அராக தத்துவத்தின் செயல்பாட்டை இப்போது விளங்கப்படுத்தியதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்திருந்தால்தான் நாங்கள் எங்கு அடைபட்டிருக்கின்றோம், இந்த சுவிப்பதில் பொருட்களை என்ன மாதிரி அதிலிருந்து தளர்வு பெறலாம் என்று கிரியாயோகா சாதகர்கள் அறிந்தால் மெதுமெதுவாக உங்களுடைய பற்றிலிருந்து விடுபட துவங்கி விடலாம். அதுதான் மிகவும் முக்கியமான செய்தி. இங்கு சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் எல்லாமே உங்களுடைய உலகியல் வாழ்க்கையில் நீங்கள் ஆன்மீகத்தை நோக்கி, உங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை நோக்கி போவதற்கு தேவையான விடயங்கள், அடிப்படை கருத்துக்கள், அறிவு திறனை ஆன்மாக்களுக்கு தருகின்றது என்பதை மறக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய சாதனைக்கும் உகந்தது. இன்று நாங்கள் என்ன பார்க்கப் போகின்றோம் என்றால், வித்யா தத்துவத்தில் இதுவரை காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்று 5 தத்துவங்களை பார்த்து விட்டோம். அடுத்ததாக இருக்கும் புருட தத்துவத்தை பார்க்கப் போகின்றோம். இந்த புருடன் என்பதன் சொல்லின் பொருள் என்னவென்றால், புருஷனில் இருந்து வந்தது புருடன், திரிபுற்ற சொல்லு. புருஷன் என்றால் உலகியலில் ஒரு ஆண்மகனுக்கு அவன் திருமணத்திற்கு தேர்ந்தெடுத்தவுடன் தன்னுடைய வாழ்க்கையில் திருமணத்தை அவனால் திருமணம் செய்து குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தன்மை, வெறும் தன்மையை திருமணத்தன்று அவனுக்கு புருஷன் என்ற பெயர் கிடைக்கின்றது. அதே போல்தான் ஆன்மாவிற்கு ஆன்மீகத்தில் இந்த பொருட்களை, ஆன்ம தத்துவத்தில் இருக்கும் 24 தத்துவங்களில் இருக்கும் பொருட்களை, நுகர் பொருட்களை நுகர்வதற்கு நுகர்வோனான் தன்மை வித்யா தத்துவத்தில் இருந்து இந்த புருடன் என்ற தத்துவம் மூலம் கிடைக்கின்றது. வித்யா தத்துவத்தில் மீண்டும் 7 நிலைகள் உண்டு: காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன். இவை எல்லாற்றுக்கும் மேலாக மாயை என்றிருக்கின்றது. அது அடுத்த வகுப்பில் பார்க்கப் போகின்றோம். ஆகவே காலத்தை பற்றி பார்த்தோம், நியதியை பற்றி பார்த்தோம், கலையாகிய செயலை பற்றி பார்த்தோம், வித்தை ஆகிய அறிவை பற்றி பார்த்தோம், அராகமாகிய இச்சையை பற்றி பார்த்தோம். ஆகவே ஒரு உயிருக்கு காலமும் நியதியும் தேவை. அதை இறைவன் கொடுக்கின்றான் பொருட்களை நுகர்வதற்கும் வினைகளை கழிப்பதற்கும், அது ரெண்டும் தேவை. அதற்கு மேலாக கலை என்ற தத்துவம் மூலம் செயல்படும் திறனை கொடுத்து, வித்தை என்ற தத்துவம் மூலமாக அறிவை கொடுத்து, அராகம் என்ற தத்துவம் மூலமாக இச்சையை கொடுக்கின்றான். ஏனென்றால் உயிரின் குணங்களே இச்சை, செயல், அறிவு. இவற்றையெல்லாம் கொடுத்தவுடன் ஆன்மா முழுமை அடைகின்றது. அதாவது நுகரும் தன்மையை பெறுகின்றது. அந்த நுகர்வோன் தன்மையை பெறும் இந்த ஆன்மா, இந்த 5 விடயங்களும் கிடைத்த பின்தான் அந்த தன்மையை பெறுகின்றது வித்யா தத்துவத்தில் இருந்து. ஆகவே இந்த புருடன் என்றது ஒரு தனி தத்துவம் ஆக அங்கு ஒரு பெயருடன் இருந்தாலும், இந்த புருடன் என்றது செயல் என்னவென்றால், இந்த 5 தத்துவங்களையும் சேர்ந்த தொகுதிதான் புருட தத்துவம். அதாவது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இந்த 4 இறைவனால் ஆன்மாவுக்கு கொடுக்கப்பட்ட பின் அது புருடனாகின்றது. ஆகவே புருடன் என்றால் நுகர்வோன் நான் தன்மையை பெறுகின்றது. வித்யா தத்துவத்திலிருந்து ஆன்மா தத்துவத்திற்கு செல்லப் போகின்றது ஆன்மா இந்த புருடன் என்ற கிரீடத்துடன். அதை பஞ்ச கஞ்சுகம் என்று சொல்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். பஞ்ச கஞ்சுகம், 5 சேர்ந்த விடயம். அந்த 5 தான் மீண்டும் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இதை பஞ்ச கஞ்சுக போர்வை என்று சொல்வார்கள் சைவ சித்தாந்தத்தில். ஆகவே நாங்கள் எங்களுடைய பல்கலைக்கழகங்களில் ஒரு தேர்வு பெற்று ஒரு டிகிரி எடுத்தோம் என்றால் எங்களுக்கு ஒரு பட்டம் தருவது போல, உதாரணத்திற்கு இந்த வித்யா தத்துவத்தில் இந்த ஆன்மா இந்த அந்தி நிலைகளையும் இறை அருளால் பெற்றவுடன் ஆன்மாவுக்கு ஒரு பட்டமளிப்பு விழா நடைபெறுகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் பஞ்ச கஞ்சுகம் என்ற போர்வை. நாங்கள் பல்கலைக்கழகத்தில் ஒரு டிகிரி எடுத்தால் அவர்கள் எங்களுக்கு ஒரு கவுனை போட்டு விடுவார்கள் உடலை சுற்றி. அது எல்லோரும் படத்திலாவது பார்த்திருப்பீர்கள். அதே போல்தான் ஆன்மீகத்தில் இறைவன் எங்களுடைய ஆன்மாவை சுற்றி இந்த பஞ்ச கஞ்சுக போர்வையை போர்க்கின்றான். இந்த 5 விடயங்களையும் இந்த ஆன்மா பெற்றவுடன் வித்யா தத்துவத்தில் அந்த கவுனை போட்டவுடன் அந்த ஆன்மா புருட நிலையை அடைந்து விடுகின்றது என்றால் புருஷனாகின்றது. அதில் கூட ஒரு சின்ன யுக்தி இருக்கின்றது. இந்த புருஷ தன்மையை ஒரு பொதுத்தன்மையாக சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. பொதுவாக புருஷனாகின்றான். அராக தத்துவத்தில் எப்படி பொதுவாக வித்யா தத்துவத்தில் இருக்கும் அராகம் இருந்தது போலும், ஆன்ம தத்துவத்தில் பொருட்களை நுகர்வதற்கு புத்தி தத்துவத்தில் இருக்கும் அராகம் இருந்தது போல, புருட தத்துவத்தில் வித்யா தத்துவத்தில் இருக்கும் புருடன் புருஷன் என்ற நிலை அந்த போர்வையை போர்த்த பின் ஆன்மாவுக்கு ஆன்மா முழுமையடைந்து அந்த புருஷன் என்ற பெயரை பெறுகின்றது பல்கலைக்கழகத்தில் டிகிரி எடுப்பது போல. ஆனால் அதை பெற்றவுடன் அது வந்து பொருட்களை உடனடியாக நுகர முடியாது. ஏனென்றால் பேராசிரியர் நன்றாக விளங்கப்படுத்தி இருக்கின்றார். ஏனென்றால் ஆன்ம நிலைக்கு வந்தால்தான் பொருட்களை நுகரலாம். அது மாத்திரமல்ல, சிறிது பின்னோக்கி பார்ப்போம். இந்த மூன்று நிலைகளையும் இறைவன் தன்னுடைய செயல்முறை திட்டத்திற்கு கொண்டு வரும் போது சுத்த தத்துவத்தை விஞ்ஞான கலருக்கும் வித்யா தத்துவத்தை பிரளயா கலருக்கும் ஆன்ம தத்துவத்தை சகலருக்கும் என்று கொண்டு வந்தார். விஞ்ஞான கலர் என்றால் என்ன? ஆணவ மலம் மட்டும் உள்ளவர்கள், உள்ள ஆன்மாக்கள். பிரளயா கலர் என்றால் என்ன? ஆணவமும் கண்மமும் உள்ள ஆன்மாக்கள். சகலர் என்றால் என்ன? ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்களும் கொண்டவர்கள் அவர்கள்தான் நாங்கள். ஆகவேதான் இந்த தத்துவங்களையும் சிவ தத்துவத்தை விஞ்ஞான கலருக்காகவும் வித்யா தத்துவத்தை பிரளயாகலர் என்ற ஆன்மாக்களுக்கும் ஆன்ம தத்துவத்தை சகலருக்குமாக இறைவன் செயல்முறை திட்டத்தில் வைத்தான். ஆகவே இந்த புருட தத்துவத்தை நாங்கள் வித்யா தத்துவத்தில் இருந்து பெறுகின்றோம். அதுதான் பொதுவான நிகழ்ச்சி. ஆனால் அந்த தத்துவத்தில் விஞ்ஞான கலர் இருக்கும்போது அவர்களை அந்த நிலையிலேயே ஆன்ம தத்துவத்திற்கு வந்து பொருட்களை போய் ருசியுங்கள், அனுபவியுங்கள், வினைகளை கழியுங்கள் என்று விட்டால் விஞ்ஞான கலரில் இருக்கும் ஆன்மாக்களும் ஆன்மா தத்துவத்திற்கு வர முற்பட சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் அவர்களும் புருஷ நிலையில் இருக்கின்றார்கள். ஆகவே ஆன்ம நிலையில் சகலருக்குரிய நிலை, அங்கு விஞ்ஞான கலருக்கு இடமில்லை. ஏனென்றால் அவர் மாயையில் இருந்து விலத்தப்பட்டவர்கள். ஆகவேதான் இன்னொரு விடயத்தை சைவ சித்தாந்தம் சொல்கின்றது என்று பேராசிரியர் அருமையாக விளங்கப்படுத்தினார். அது என்னவென்றால், ஆன்ம தத்துவத்தில் மூலப்பிரகிருதியில் என்ன மாதிரி ஒரு குணதத்துவம் இருக்குமோ அதே போல் அவிச்சை என்ற ஒரு விடயமும் அந்த மூலப்பிரகிருதியில் இருக்கின்றது. அதை ஒரு மலமாக பார்க்கலாம். அந்த அவிச்சை என்ற விடயம் ஒரு ஐந்து நிலைகளை கொண்ட விடயமாக சொல்லப்படுகின்றது. அந்த அஞ்சு நிலைகள் இந்த அவிச்சை என்றால் என்னவென்று பார்த்து விடுவோம். அவிச்சை என்றால் என்னதென்றால், அதற்குரிய பொருள் உள்ளதை உள்ளபடி உணராது, திரிபுற உணர்தல் என்று சொல்லுவோம். திரிபுரல், திரிபுற என்று சொன்னால் விபரீதமாக உணர்தல். அதற்கு நன்றாக உதாரணம் தருகின்றார் பேராசிரியர். ஒரு நித்தப் பொருளை அனித்தம் என்று உணர்வது, ஒரு இல்லாததை உள்ளது என்று உணர்வது, இப்படியான சில விடயங்கள், மாற்று விடயங்களை எடுக்கும் தன்மையைத்தான் பேராசிரியர் இந்த அவிச்சைக்குரிய உதாரணமாக தருகின்றார். அதாவது உள்ளதை உள்ளபடி உணராது, விபரீதமாக உணர்தல், மாற்றாக உணர்தல். இது இப்படி நடக்கும்போது இந்த அவிச்சைக்கு கீழே நான்கு மறைமுக விடயங்கள் நடக்கும் என்பதையும் ஒரு அறிவுக்காக தருகின்றார். நாங்கள் அதையும் இங்கு பார்த்து விடுவோம். இந்த அவிச்சை நடந்தவுடன் அடுத்ததாக என்ன நடக்கும் என்றால், நான் என்ற உணர்வு வரத் தொடங்கும். ஏனென்றால் நாங்கள் இல்லாததை இருக்கென்று நினைக்கும் போது, சாரி, உள்ளதை இல்லாதது என்று நினைக்கும் போது எங்களுடைய மனப்படி நான் என்ற ஆங்காரம் வரும் என்று பேராசிரியர் விளங்கப்படுத்துகின்றார். அந்த நான் என்ற ஆங்காரம் வரும்போது அதுக்கடுத்ததாக இது நான் என்று வந்தவுடன் அதில் எங்களுக்கு ஒரு பிடிப்பு வரும் என்று சொல்லுகின்றார். அதை அவா என்று சொல்கின்றார்கள். அவாப்படுதல் என்று சொல்லுவோம் எங்களுடைய பேச்சு வழக்கில், விருப்பப்படுதல். அந்த அவா வந்தவுடன் ஆசை வருகின்றது. ஆசை ஏன் வருகின்றது? ஒன்று, நித்தத்தை நித்தமில்லை என்று சொல்லியவுடன் நாங்கள் தான் அதை நித்தமில்லை என்று சொல்லிவிட்டோம் என்றால், ஒரு உதாரணத்திற்கு, அதில் நான் என்ற ஆங்காரம் வரும். அந்த நான் என்ற ஆங்காரம் வந்தவுடன் அதை தொடர்ந்து அதில் ஒரு விருப்பம் அவா வரும். அதன்படிதான் இருக்க வேண்டும் என்று அதற்கு பிறகு ஆசை வந்துவிடும். அதை நாங்கள் செயலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அந்த ஆசை வந்த பின், அந்த ஆசை எங்களுக்கு நிறைவேறாவிட்டால் ஐந்தாவது நிலையான கோபம் வரும். ஆகவே இதை ஒரு மலத்தொகுதியாக அவிச்சை என்ற நிலையில் ஆன்ம தத்துவத்தில் குணதத்துவம் எப்படி தோன்றி முக்குணங்களோடு இருந்ததோ அதே போல் இந்த அவிச்சை நிலையும் ஐந்து விடயங்களுடன் இருக்கின்றது. அதுதான் அவிச்சை, ஆங்காரம், அவா, ஆசை, கோபம். அவிச்சை என்று தெரிந்திருந்தாலே சாதகங்களாகிய எங்களுக்கு போதும். ஆகவே இதை ஏன் விளங்கப்படுத்தினார் என்றால், பேராசிரியர், அந்த பொது நிலை ஆகிய புருட தத்துவத்தை நாங்கள் வித்யா தத்துவத்தில் இருந்து எடுத்தாலும், ஆன்ம தத்துவத்திற்கு வந்துதான் நாங்கள் புருஷனாக ஆன்ம தத்துவத்தில் பொருட்களை நுகர வேண்டும். அப்படி நுகரும் போது இந்த அவிச்சையை இன்னொரு கலைச்சொல்லில் சொல்கின்றார்கள், பஞ்ச கிளேசம். அவ்வளவுதான், பேர் மாத்திரம் ஞாபகம் இருந்தால் சரி, இதெல்லாம் கலை சொற்கள் என்று சொல்வார் பேராசிரியர். இந்த பஞ்ச கிளேசம் ஆன அவிச்சையை இந்த ஆன்மா தன்னுடைய பஞ்ச கஞ்சுக போர்வையுடன், இந்த பஞ்ச கிளேச போர்வையையும் போர்த்தால்தான் தன்னுடைய பொருட்களை நுகரத் தொடங்குகின்றது ஆன்ம தத்துவத்தில். அவ்வளவுதான் இந்த புருடன் என்னுடைய விடயம். மீண்டும் ஒரு முறை, இந்த புருட தத்துவம் தொடங்குகின்றது வித்யா தத்துவத்தில், அசுத்த மாயையில். அங்கிருக்கும் புருடன் பொதுவானது. அந்த பொதுவான புருடன் அங்கிருக்கும் ஐந்து தத்துவங்களாகிய காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் தைப்பு, அந்த போர்வையை எடுத்தவுடன் அந்த ஆன்மா, அதற்குரிய பெயர்தான் புருடன் என்று ஆறாவது நிலையில் இருக்கும் தத்துவம். ஆனால் அந்த தத்துவம் நேரடியாக ஆன்மாவில் செயல்படுத்தலாம். செயல்படுத்தினால் அந்த வித்யா தத்துவத்தில் இருக்கும் விஞ்ஞான கலரும் ஆன்ம தத்துவத்தில் வந்து கலந்து விடுவார்கள் ஆன்மாக்கள். அதை இல்லாது செய்வதற்காக ஆன்ம தத்துவத்தில் பஞ்ச கிளேசம் என்று சொல்லிய இந்த அவிச்சையை, ஒரு மலத்தொகுதியை ஆன்ம தத்துவத்தில் வைத்து, அங்கு புருடன் என்பவர் புருஷ நிலையில் இருக்கும் ஆன்மா அந்த பஞ்ச கஞ்சுகத்துடன் புருஷ நிலையில் இருக்கும் பொது நிலையில் இருக்கும் ஆன்மா நுகரும் பொருட்களை நுகரத் துவங்குவதற்கு, ஆன்ம தத்துவத்துக்குள் புகுவதற்காக இந்த பஞ்ச கிளேசங்களுடனும் சேர வேண்டும் என்று ஒரு நியதி வைத்திருக்கப்படுகின்றது. அது யாரை தடை செய்கின்றது என்றால், இந்த பஞ்ச கிளேசம் விஞ்ஞான கலர் வந்து எட்டியும் பார்க்க முடியாது. ஏனென்றால் இந்த பஞ்ச கிளேசத்தை ஆன்ம தத்துவத்தில் வைத்திருக்கின்றபடியால் அங்கு பிரளயாகலர் வந்து எட்டி பார்த்துவிட முடியாது, மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் வித்யா தத்துவம் பிரளயாகலருக்குரியது, ஆணவம் கண்மம் உடையவர்களுக்கு மாத்திரம். ஆகவே அவர்கள் புருட நிலையை அடைந்தாலும் அந்த தத்துவத்தில் அவர்கள் ஆன்ம தத்துவத்திற்குள் வந்து பொருட்களை சுவிக்க நுகர முடியாது. இவ்வளவுதான் புருட தத்துவம். இவ்வளவுதான் சாதகர்கள் ஆரம்ப அறிவுக்கு, நாங்கள் அதைத்தான் சைவ சித்தாந்தத்தில் பார்க்கின்றோம். இந்த சைவ சித்தாந்த நூல்கள் பல நூல்கள், பேராசிரியர்கள் மிகவும் அற்புதமாக பல பல நூல்களில் இருந்து கருத்தையும் மாற்று கருத்துக்களையும் கொண்டு வந்து மிகவும் உயர்ந்த நிலையில் இதுகளை விளங்கப்படுத்துகின்றார்கள். ஆனால் எங்களுடைய அறிவுத்திறன் எவ்வளவு நிலையில் இருக்குமோ அதில்தான் நாங்கள் இவற்றை எடுக்கலாம். ஆகவே நான் செய்யும் பணி பாபாஜி பரம்பொருளின் உதவியால் கிரியா சாதகர்களுக்கு, சாதனைக்கு, உலகியல் வாழ்க்கைக்கு பாமர நிலையில் இருக்கும் கிரியா சாதகர்கள் எவ்வாறு இவற்றை இலகுவாக விளங்கலாம், அதனால் உங்களுடைய சாதனையை எப்படி மெருகுபடுத்தலாம், சைவ சித்தாந்த சிவயோகத்தில் இருந்து வந்த கிரியா யோகத்திற்கு, பாபாஜியின் கிரியா யோகத்திற்கு இந்த அடியேன் அவர் அருளால் உங்களுக்கு எவற்றையெல்லாம் கொடுக்கலாம் என்பதுதான் என்னுடைய முயற்சி. என்னால் முடியாது, அவர் உதவியுடன் செய்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் முடிந்தளவு இந்த அறிவுத்திறனை உள்ளுக்குள் எடுங்கள். முழுவற்றையும் அறிவதற்கு உங்களுக்கு ஒரு காலம், ஒரு பிறப்பு கூட கிடைக்கலாம். இந்த பிறப்போ எனதோ இன்னொரு பிறப்பில் நீங்கள் முழுமையாகவே சைவ சித்தாந்தம் படிக்கலாம். ஆனால் அதனுடைய சாரம் தான் நான் உங்களுக்கு தருவது. ஆகவே பேராசிரியர்களுடைய உதவியால் இவற்றை நாங்கள் பெறுகின்றோம். இப்படியான நிலையை நாங்கள் அடைகின்றோம் என்று இந்த 6வது நிலையான புருட தத்துவத்தை பார்த்திருக்கின்றோம். அது எப்படி தொழிற்படுகின்றது என்று பார்த்திருக்கின்றோம். அது உலகியல் வாழ்க்கையில் எவ்வாறு நிகழ்கின்றது என்றும் பார்த்திருக்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு வகுப்பிலும் சிறு சிறு விளையமாக பார்த்து கொண்டு போகின்றோம். நீங்களும் வகுப்புகளுக்கு வரும்போது அதை ஒரு தடவை என்னுடைய மீளாய்வு இருந்தாலும் நீங்களும் ஓரளவு மீளாய்வு செய்துட்டு வந்தால் உங்களுக்கு இது புரியும் தன்மை, அறிவுத்திறன் பாபாஜியின் பரம்பொருளின் அருளினால் உங்களுக்கும் உண்டு. நான் சொல்வதால் நான் இங்கு பெரியவன் அல்ல. இறைவன் எல்லா ஆன்மாக்களையும் விரும்புகின்றான். எல்லோரும் இந்த நிலையிலிருந்து, ஆணவ பிடியிலிருந்து விடுபட வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஆரம்ப செயல் திட்டமே. அந்த செயல் திட்டத்திற்கு கீழ்த்தான் நாங்கள் எல்லோரும் பயணம் செய்கின்றோம். ஆகவே எல்லோரும் சமன். உங்களுடைய இச்சையை பொறுத்தது, உங்களுடைய விருப்பை பொறுத்தது. அது கூட நீங்கள் நினைத்தாலும் இறைவன் அருள் அங்கும் தேவை. அதுதான் வினைப்பயன்கள், மாயை. ஆகவே இவற்றை உங்களுடைய சாதனையில் கொண்டு வந்து உங்களுடைய சாதனையை பெருக்குங்கள். அதற்கு சத்குரு கிரியா பாபாஜியும் பரம்பொருளும் எல்லோருக்கும் உதவி செய்யட்டும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்களுடைய கருத்துடன் தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இப்போது இறைவன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவன் ஐயா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கத்தில் 6வது நிலையான புருட தத்துவம் பற்றியும், அத்துடன் பஞ்சகங்குவம், பஞ்சகங்குவ போர்வை, அவிச்ச நிலை பற்றிய விளக்கங்களை கேட்டோம். இருப்பினும் நாங்கள் காணொளியை மீண்டும் மீண்டும் கேட்டு மீட்டல் செய்து சாதனையை பெருக்கி அறிவுத்திறனை கூட்டுவதன் மூலம் எங்களுடைய தெளிவு நிலையை கூட்டிக் கொள்வோமாக. நன்றி. ஓம் கிரியா பவானி நமோம், ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி இறைவனையா, பாபாஜிக்கு நன்றி சொல்லுவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
தத்துவங்களை பத்தி நல்லா சிறப்பாக சைவ சித்தாந்தத்துல சொல்லப்பட்ட கருத்துக்களை நல்லா சிறப்பாக பாபாஜியினுடைய திருவருளால நமக்கு வந்து கிடைச்சது. அது யாராவனானு இருக்கலாம், பாபாஜியுடைய திருவருளால சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்துக்கள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அத நம்ம வருகிற முறைய கொஞ்சம் கடைபிடிச்சுக்கிட்டு வரணும்ன்றது என் மனசுல இன்னைக்கு ஒரு தாக்கமாவே தோணுச்சு. நல்ல சிறப்பான சத்சங்கம், சிறப்பா நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இன்னும் நிறைய வந்து கேட்க போறீங்க, அது பாபாஜி கொடுக்க போறாரு, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எந்த ஒரு விஷயம் நடக்கும் நம்ம கரெக்டா சொல்ல முடியாது, ஆனா சைவ சித்தாந்த விஷயங்கள் மட்டும் இறைவன் பால் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கனால அதுக்கு தடையே இருக்காது. நம்ம உண்மையா இருந்தா அதுக்கு தடை இருக்காது. இந்த வகையில நேற்று உங்கள்ட்ட சத்சங்க பேசினோன்னா எனக்கு ஒரு சின்ன சம்பவம், அந்த சம்பவத்துல எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம். அப்ப அந்த அனுபவத்துல நான் என்ன எடுத்தேன், நாம அந்த இடத்துல சரியா இருந்தோமா என்றத பார்க்குள்ள அந்த எதிரிட்ட உள்ள குற்றம் எனக்கு தெரியல, என்கிட்ட என்ன குற்றம் இருந்துச்சு என்ற ஒரு விஷயத்த நான் ஆராய்ஞ்சி பார்த்தேன். அப்ப பார்க்கக்குள்ள என்கிட்டதான் குற்றம், ஏன்னா தெரியாதவங்க குற்றம் செய்யறதுக்கும் தெரிஞ்ச நான் குற்றம் செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நம்ம சைவ சித்தாந்தம் பேசுறோம், சைவ சித்தாந்தம் படிக்கிறோம், எல்லாம் போறோம், நமக்கு வந்து அவங்கள மாதிரியே அந்த கோபதாபங்கள் வரக்கூடாது, வரும், வராம இருக்காது, ஆனா வரக்கூடாதுன்றத நம்ம போட்டா அடுத்த தீப்பு வர்றத குறைச்சிக்கலாம். அதை குறைக்காத நானும் அதுல செயல்பட்டா அதுல நான் தான் பெரிய குற்றவாளி என்றத என் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டேன். அதே மாதிரி இன்னைக்கு மாலை வகுப்பு சைவ சித்தாந்த கிளாஸ்ல கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கக்குள்ள அதுல ஒரு கேள்வி பதிலா நம்ம இன்னைக்கு நான் கேட்டேன், இந்த சைவ சித்தாந்தம் எல்லாம் படிக்கிற மையா நல்லா பெரிய கருத்துக்கள்லாம் சொல்றீங்க, பெரிய கருத்து, வாழ்வாதார வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை இவ்வளவு தூரம் சொல்றீங்க எல்லாம் இருக்குது, ஆனா நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்கு அது கொஞ்சம் புரிய வைக்க புரிய அவங்கள படிக்கல, என்ன நாம தான் படிக்கிறோம், இருந்தாலும் அது அவங்களால புரிஞ்சிக்க முடியும், எதுக்கு எதுக்கு அவங்க புரிஞ்சிக்கணும்னு கேட்டாங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், அவங்க புரிஞ்சுக்கிறத விட ஃபர்ஸ்ட் கேள்வி அவர் சொன்னார். அப்புறம் அவங்களையும் நம்ம புரியதான் வைக்கணும், எப்படி புரிய வைக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பத்துல உள்ளவங்கள, நீங்க வெளியில உள்ளவங்களாம் ரெண்டாவது, அப்புறம் மூணாவது நாலாவது, ஃபர்ஸ்ட் செகண்ட் நம்ம குடும்பத்துல உள்ள நம்ம நல்ல விஷயத்த படிக்கிறது, சாதாரண அவங்க விரும்புற மாதிரி நம்ம பேசி அவங்கள அதை தெரியப்படுத்தணும். ஏன்னா இது கிரியா சாதனான்றது அது சுச்சமா அவனு உள்ளது, அது வந்து உபதேசமா பெறுறோம். சைவ சித்தாந்தம் அப்படி கிடையாது, இது பொதுவான விஷயம், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. குடும்பத்துல உள்ளவங்க, நம்ம கூட பிறந்தவங்க, பெரியவங்க, சின்னவங்க, வாலிப வயசுல உள்ளவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை கருத்துக்கள், அவ்வளவு பெரிய விஷயங்கள். அப்போ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கக்குள்ள நம்ம கூட இருந்து நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய குறைகள் கொஞ்சம் நீங்கும் என்றத அவர் ஒரு ஒரு பாடமாவே எனக்கு சொன்னார். ஆனா அது நீங்கத்தான் ஆகணும்ன்றத நீங்க எதிர்பார்க்க கூடாது. நீங்க சொன்னீங்க சொல்றது ரைட்டு, அது அவங்க கேட்டுத்தான் ஆகணும்ன்றது அது காலத்தினுடைய செயல்பாடு. அவங்க கேட்டும் செயல்படலன்றதும் நீங்க வருத்தப்படக்கூடாது, அதுவும் காலத்துல இருக்கு என்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. அப்ப நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் இதை கொஞ்சம் சொல்லி அவங்க சாதனை பெறாட்டினா கூட, சாதனை பெறத்துக்கு பின்னாடி இருந்தா கூட அடிப்படை கருத்துக்களை இதை வந்து குடும்பத்துக்குள்ள எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறது நல்லது என்றது எனக்கு ஏதோ ஒரு உணர்த்தலத்தை ஏற்பட்டுச்சு. அதை நான் உங்கள்ட்டையும் பகிர்ந்துக்கிறேன், நல்லதா இருந்தா எடுத்துங்க, கெட்டதா இருந்தா விட்டுடுங்க, அது பாபாஜி காலத்தால அதை நடத்தி வைப்பார். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நல்லொருபடையம் கார்த்திகேயன் ஐயா, அது பாபாஜி நருளினால் இன்றைய அந் சத்சங்கத்திற்கு நீங்கள் மேலதிகமாக கொண்டு வந்திருக்கின்றீர்கள். இந்த கிரியா யோக முறைப்படி பார்த்தால் கூட சைவ சித்தாந்த கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். கிரியா யோகா முறைப்படி பார்த்தால் கூட இது குடும்பத்துடன் இருந்து செய்யும் ஒரு யோக பயிற்சி. அப்படியான நிலையில் கூட நீங்கள் சொன்ன அந்த அந்த விடயம் நிச்சயமாக எல்லா சாதகர்களையும் சென்றடைய வேண்டும். அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார்களையும் இதில் பார்க்க வேண்டும். ஆனால் அவர்கள் இதில் கட்டாயம் அவர்களை வற்புறுத்தி அதை பார்க்க வேண்டும் என்பதல்ல, இந்த விடயங்களை அவர்களையும் சூகிக்க விட வேண்டும். அவர்கள் தங்களுடைய வினைகளுக்கு ஏற்ப அதை எடுத்துக்கொள்வார்கள், எடுக்காமல் விடுவார்கள். ஆனால் நீங்களும் கிரியா சாதகர்களாக இருந்து மற்ற ஆன்மாக்களுக்கு தொண்டு செய்ய விரும்பினால், அன்பாக இருக்க விரும்பினால், இந்த விடயங்களை அல்லது இந்த சத்சங்கங்களை அவர்களுடைய காதுக்கு கூட கேட்கும்படியாக விடலாம். ஆனால் அது சில ஆன்மாக்கள் அதை நுகரத் தொடங்கிவிடும், அறியத் தொடங்கிவிடும். அது உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய சாதனையில் பெரும் பங்கை கூட அது வகிக்கும். ஒரு அருமையான செய்தி அது பாபாஜியின் அருளினால் இன்று கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அதற்கு மேலாக இன்னொரு விடயத்தையும் இந்த இன்றைக்கு நாங்கள் படித்த இந்த தத்துவத்தில், புருட தத்துவத்தில் இன்னொரு விடயத்தையும் பேராசிரியர் ஒரு கேள்வியும் பதிலுமாக அதை ஆராய்ந்தார். அதுவும் கிரியா சாதகர்களுக்கு தேவையான விடயம். அவர்களுடைய மனதில் அது கேள்வியாக வந்தார். இந்த 36 தத்துவங்களையும் பார்த்தீர்கள் என்றால், இது ஆன்மா இந்த தத்துவத்தில் ஒன்றாக பேசப்படவில்லை. ஏனென்றால் ஆன்மா இந்த தத்துவத்தை நுகர்வோன் தன்மையிலிருந்து எடுத்து நுகர வேண்டும் என்பதற்காக இந்த தத்துவங்கள் ஆன்மாக்காக செயல்படுத்தப்படுகின்றன. இந்த ஆன்மாவை எங்கு இந்த தத்துவங்களுக்குள் சேர்க்கின்றோம் என்றால், பேராசிரியர் அழகாக கூறுகின்றார், இந்த புருடன் என்ற தத்துவத்தில் வைத்துத்தான் ஆன்மா சேர்க்கப்படுகின்றது. அது மிகவும் முக்கியமானது. நாங்கள் மீண்டும் மேலதிகமாக அடிப்படை கருத்துக்களை படிப்பதற்கு, ஆகவே இந்த ஆன்மாவுக்குத்தான் அந்த புருட தத்துவத்தில் கிடைத்த அந்த பஞ்ச கஞ்சுக போர்வை போர்க்கப்படுகின்றது. காலம், நியதி, கலை, வித்தை, அராகத்தால் செய்யப்பட்ட போர்வை. ஆகவே ஒரு கேள்வி வருகின்றது என்று பேராசிரியர் சொல்கின்றார். அது என்ன கேள்வி என்றால், ஆன்மா என்றது ஒரு உயிர்பொருள், இந்த போர்வை என்பது ஒரு ஜடம். ஏனென்றால் தத்துவங்களிலிருந்து வந்தது, அசுத்த மாயையிலிருந்து. ஆகவே ஒரு உயிர்பொருளுடன் இந்த ஜடம் என்ன மாதிரி சேரும்? சைவ சித்தாந்த கருத்தின்படி உயிரும் ஜடமும் சேர முடியாது என்று அருமையான ஒரு கேள்வியை பேராசிரியர் கேட்டு அதற்கு ஒரு விளக்கத்தையும் தந்தார், தெளிவான விளக்கத்தையும். நாங்கள் அடிப்படை கருத்தான முப்பொருள் உண்மையில் பதி பசு பாசத்தில் பதி உயர்ந்த நிலையையும் பசு இடைநிலையையும் பாசம் கீழ்நிலையிலையும் இருந்து பார்த்தோம். அப்போது ஒன்று பார்த்தோம், ஆன்மா சேரும் வண்ணம்தான் இருக்கும் என்று அதனுடைய கருத்தை நன்று பார்த்தோம் என்றால், மாயையுடன் சேர்ந்தால் அது ஜடமாக இருக்கும், பதியுடன் சேர்ந்தால் அது உயிராக இருக்கும். ஆன்மா உயிராக இருந்தாலும் எங்கும் எங்கு சேருகின்றதோ அதன் வண்ணமே இருக்கும் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அதைத்தான் அதற்கு விளக்கமாக கொடுத்தார். இங்கு கூட தத்துவங்களில் கூட சிவ தத்துவங்கள் 5 இருக்கின்றது, அதை சைத்தன்யம், அது இறை சார்ந்தது என்றும், கீழே இருக்கின்ற மிச்ச 36 தத்துவங்களில் மிச்ச 31 தத்துவங்களும் அசுத்த மாயைக்கு உட்பட்டது, அதற்குள் புருடனும் அடங்கும். ஆனால் அந்த புருட தத்துவத்தை புருடன் அடைந்ததும் அதை ஆன்மாவுக்கு போர்வையாக போர்க்கும் போது அது ஜடப்பொருள் ஒன்றை ஆன்மாவுக்கு போர்க்கப்படுகின்றது. ஆகவே அந்த நிலையை ஒரு பொது நிலையாக சைவ சித்தாந்தத்தில் காட்டுகின்றார்கள். சித்த சித்து என்று சொல்லுவார்கள். அதாவது பதியுடன் சேரும் போது பதிநிலையையும் பாசத்துடன் சேரும் போது பாச நிலையையும் முப்பொருள் உண்மையில் எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதே போல் இந்த தத்துவத்தில் கூட ஆன்மா ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையில்தான் இருக்கின்றது. ஆகவே அந்த ஆன்மா அந்த போர்வையை ஏற்கலாம் என்று ஒரு விளக்கம் கொடுக்கின்றார். அது மிகவும் தெரிந்திருக்க வேண்டிய விளக்கம். ஏனென்றால் நாங்கள் இங்கே உயிரும் ஜடமும் என்றுதான் பிரித்து பார்க்கின்றோம் சைவ சித்தாந்தத்தில். ஆகவே அதை நான் முதல் சொல்லும் போது அந்த பகுதியை மறந்துவிட்டேன். கத்தியேன் ஐயா பேசிக் கொண்டிருக்கும் போது அது பாபாஜியால் நினைவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதையும் சொல்லி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து உங்களை கேள்வி பதில்களுக்கு விடை காண்பதற்கு பாபாஜியின் அருளுடன் அடைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய.